الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉ தாபிஈன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நேரகாலத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, வசியத்தை, தக்வாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். இன்று நாம் 1439 ஹிஜ்ரி ஆண்டின் முஹர்ரம் முதலாம் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சென்றுவிட்ட ஹிஜ்ரி ஆண்டு மீண்டும் எங்களிடத்திலே வருவது கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமையை முடித்துவிட்டால் மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு வெள்ளிக்கிழமை கிடைக்காது. எனவே கடந்து விட்ட நாட்களை விடவும் வர இருக்கின்ற நாட்களிலே அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக, சுவர்க்கத்தின் பக்கம் நெருங்கியவர்களாக, நரகத்தை விட்டும் தூரமானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவை படுத்திக் கொண்டு ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் எழுச்சிக்காக, இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு நிம்மதிக்காக, முழு உலகுக்கும் இஸ்லாம் போக வேண்டும் என்ற காரணத்திற்காக மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற ஒரு ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை சஹாபாக்கள் வந்து, நபி சோழர்கள் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகளுடைய தொல்லை வேதனைகள் இன்பங்கள் அவருடைய துன்பங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா? இந்த பிரச்சனை நீடித்தால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே வந்து சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு இரவு கனவு கண்டேன், யஸ்ரிப் நகருக்கு செல்வதற்காக, மதீனா நகருக்கு செல்வதற்காக. எனவே உங்களிலே விருப்பமானவர் மதீனாவுக்கு செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, இருவர் இருவராக, மூவர் மூவராக மதீனாவை சென்றடைந்தார்கள். சில சஹாபாக்கள் அபிசினியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு எட்டிய போது அவர்களும் அங்கிருந்து மதீனாவுக்கு வந்தடைந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் அவர்கள் செல்லாது காத்திருந்தார்கள். எல்லோரும் எல்லா அழைப்பையும் யாருக்கும் அழைப்புகள் கொடுக்காமல் செல்லாமல் அமைதியாக இரகசியமாக சென்று விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்து விட்டு நான் இங்கே விட்டு மதீனாவுக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு இந்த தோழர்களும் இங்கிருந்து மதீனாவுக்கு போகலாம் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அன்று மக்காவில் இருந்த குறைசிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள். ஒன்று கூடக்கூடிய சமுதாயம் அந்த ஒன்று கூடக்கூடிய நேரத்திலே அபூஜஹல், உத்துபா, ஹைபா போன்ற பெரும் கொடியவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். இவர்கள் அந்த சபையிலே சொன்னார்கள், ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இன்னும் சிலர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறை பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதியிலே அபூ ஜஹல் ஒரு மசூதாவை முன்வைக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், இதுதான் எங்களுடைய தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த முடிவை எல்லோரும் எடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்துல் அன்பால் 30வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். வைரியம் குருபிகல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்த அந்த குறைசி காபிர்கள் போட்ட திட்டத்தை நபியே கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். லியுஸ்பிதூக, உங்களை அவர்கள் அப்படியே சிறைபிடிக்க நாடினார்கள், அல்லது உங்களை அவர்கள் கொலை செய்ய நாடினார்கள், அல்லது உங்களை நாடு கடத்த நாடினார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்பவர்களே அல்லாஹ் மேலானவன். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எந்த அளவு அவருடைய மசூரா முன்னேறுகின்ற கண்ணியமானவர்களே, அப்போது அந்த சபையிலே இருந்து ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய மிகவும் பிரகாசரமான ஒவ்வொரு வாலிபர்களையும் தெரிவு செய்கின்றார்கள். இந்த வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட வேண்டும் என்று ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செல்வதற்கு வெளியே வருகின்றார்கள். அவருடைய வீட்டு வாசலிலே சில வாலிபர் இருப்பதை கண்டார்கள். கையிலே ஒரு குடி மண்ணை எடுத்து அப்படி அவர்களுக்கு முன்னால் தூவினார்கள். அவருடைய பார்வை அப்படியே இல்லமாமல் போகிறது, அவருடைய பார்வை அப்படியே மங்கி போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள், ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிலே, அதாவது தௌர் குகையிலே, ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல்லே நுழைகின்றார். நுழைந்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய அற்புதத்தை பாருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்கள் இருவர் நுழைந்ததற்கு பின்னால் அந்த குகைக்கு முன்னால் ஒரு அழகான மரத்தை நட்ட செய்து அந்த மரம் கிளை விட்டு பறக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த மரத்தை ஆக்கினான். அது மாத்திரமல்ல அந்த இடங்களிலே சிலந்திகள் கூட வலை பின்னக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கினான். அது மாத்திரமல்ல சில புறாக்கள் கூடு கட்டி வாழக்கூடிய அற்புதத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அங்கும் வந்த அந்த குறைசி காபிர்கள் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அங்கிருந்தும் சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகன் மந்தைகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது ஹதரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் தேவையான பால்களை தேவையான உணவுகளை கொடுத்து கொண்டு வந்தார். கண்ணியமான இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் அதுக்குள்ள இருந்து அதற்கு பின்னால் மதீனாவை சென்றடைகின்றார்கள். மதீனாவை சென்றடைகின்ற போது அடக்கி ஒடக்கி வாழ்ந்த அடக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மக்கா வாழ்க்கையிலே அடக்கமாக அவர்கள் அவரை அடக்கி வைத்தார்கள். ஆனால் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் ஒரு உன்னத தலைவராக சமூகத்தின் முன்னோடியாக சமூகத்திலே மதிப்புமிக்க ஒரு மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனத்து மக்கள் வரவேற்றார்கள். எந்த அளவென்றால் எல்லோரும் ஊர்வலமாக வந்து சிறியவர்களை மலைகளுக்கு மேலால் ஏற வச்சு அழகான கீதங்களை படித்து வரவேற்றார்கள்.
طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع.
இப்படி அழகான பைத்த படித்து அவர்களை வரவேற்றார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் அந்த நகருடைய பெயர் யஸ்ரிபாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் அந்த நகரத்தை அவர்கள் மதீனத்துன் நபி, நபியுடைய நகரம் என்று பெயரை வைத்தார்கள். எவ்வளவு பெருமதியான ஒரு பெயர். காலப்போக்கிலே அந்த பெயர் அல் மதீனா அல் முனவ்வரா, பிரகாசமான நகரம் என்று பெயர் மாற்றப்படுகிறது. அது மாத்திரமல்ல அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யஸ்ரிபுக்கு வருமாறு மதீனாவுக்கு வருமாறு அழைத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு காரணம் அந்த மதீனாவில் இருந்த அவுஸ் ஹஜ்ரஜ் சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரங்கள் காலா காலம் சண்டை பிடித்து ஒற்றுமை இல்லாது வாழ்ந்தவர்கள். அவர்களை ஒற்றுமைப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தொரிப்பொழுதும் ஒற்றுமைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னதாக அங்கு அவர்கள் ஹிஜ்ரத்தின் பின்னதாக நிறைய பள்ளிகளை நிர்மாணித்தார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே தக்வா பள்ளியையும் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியையும் நிறுவினார்கள். மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிகள் கட்டுவதற்கு பெரிதளவு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா மார்க்க விடயங்களை கொடுப்பதற்கும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழே செயல்படுவதற்கும் அந்த ஹிஜ்ரத் காரணமாக இருந்தது. அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் உலகத்திலே உள்ள மூன்றில் ஒரு பகுதிக்கு இஸ்லாம் சென்று கொள்வதற்கு மிகவும் இஸ்லாம் சென்றடைவதற்கு மிகவும் இலகுவாக அந்த ஹிஜ்ரத்து பயணம் அமைந்தது. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்தி, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் எல்லாம் உலகத்திலே மூன்றில் ஒரு பகுதி ஆட்சி செய்தார். கிலாபத் இருந்தது. முழு உலகிலே முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தது. 1924 தான் முஸ்லீமுடைய கிலாபத் வீழ்கிறது. துருக்கியிலே உள்ள முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவன் சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஜெயிலே போட்டுவிட்டு சொல்கிறார், இனிமேல் முஸ்லீமுடைய ஹிலாபத்துக்கு கீழால் துருக்கி இருக்காது, துருக்கி ஒரு தனிநாடாக இருக்கும், துருக்கியுடைய சட்டம் தனி சட்டமாக இருக்கும் என்று சொல்லி சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஜெயிலே போட்டுவிட்டு அன்று ஹிலாபத் வீழ்கிறது. கண்ணியமானவர்களே, 1924 முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது, ஒரு தலைமைத்துவம் தான். இன்று அரபு நாடுகள் எல்லாம் அப்படியே பிரிந்து கொண்டு செல்கின்றார்கள். ஒற்றுமை இல்லை. சமூகத்திலே முஸ்லீம்கள் இன்று நசுக்கப்படுகின்றார்கள். காரணம் என்ன? குரல் கொடுக்க யாரும் இல்லை. மனித நேயம் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலம், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை கூட பொய்த்து, அதாவது போய் மனித உரிமை மீறலே வளர்க்க தொடர்கின்ற காலம். ஆனால் இந்த காலத்திலே பர்மாவில் நடக்கின்ற பிரச்சனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மியான்மரில் நடக்கின்ற பிரச்சனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1945 பிரிட்டனிலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட அந்த பர்மா, கண்ணியமானவர்களே, 1960 அங்கு ராணுவம் ஆட்சிக்கு வருகிறது. 1982 அந்த ராணுவம் பயங்கரமான ஒரு சட்டத்தை அவர்களுக்கு திணிக்கின்றார்கள். இன்றைய உலகிலே மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு சட்டம், இங்கு இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இங்கே உள்ளவர்கள், அவர்கள் வந்தவர்கள், எனவே அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது, இவர்கள் வந்தான் வருத்தான்கள் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் போடுகின்றார்கள். இவர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் எங்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு சட்டத்தை போடுகின்றார்கள். அப்படி திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் அவருக்குள்ளே யாரையாவது ஒருவரை தெரிவு செய்தால் அவர்கள் முடிக்க வேண்டும். அவர் அங்கே பர்மாவிலே வாழக்கூடிய யாரையாவது தெரிவு செய்ய முடியாது, அந்த அவர்களில் உறவுகளுக்குள்ளே யாராவது ஒருவரை தெரிவு செய்தால் திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடித்தாலும் 2 பிள்ளைகளுக்கு மேலால் உங்களால் பெற முடியாது. இப்படி ஒரு சட்டத்தை அவர்களுக்கு திணிக்கின்றார்கள். ஆனால் அதற்கும் அன்று அந்த பர்மாவிலே வாழ்ந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் கட்டுப்பட்டார்கள். காலப்போக்கில் எந்த அளவு அந்த பிரச்சனை முற்றுகிறது என்றால், எங்கள் மீது ஹராமாக்கிய அல்லாஹ் தடை விதித்திருக்கின்ற பண்டி மாமிசத்தை தின்னுமாறு அவர்கள் திணிக்கப்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கலவரங்கள் உருவாகின்றது. கண்ணியமானவர்களே, இப்படி அந்த பிரச்சனையை நீடித்துக் கொண்டு செல்கிறது. எதை சொல்ல வந்தேன் என்றால், இன்று மனித நேயம் வளர்ந்திருக்கின்ற காலம். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் மனித, அதாவது தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டுபிடிப்பு, காலையிலே படுத்து அடுத்த நாள் இரவிலே படுத்து காலையில எழுந்தினால் ஒரு கண்டுபிடிப்பு. அப்படியான மனித, அதாவது மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் வாழ்ந்த காலம். ஆனால் அந்த ரஷ்யா அமெரிக்காவிலே மனிதனுக்கு இல்லை அங்கே மரியாதை, நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. பாதையிலே ஒருவர் கையை காட்டினால் ஏற்றிச் செல்ல மாட்டார்கள், ஆனால் நாயை பக்கத்திலே வைத்துக் கொண்டு செல்வார்கள். எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் மனித நேயம் எது வேண்டுமோ அது இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்றார் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரா பயணத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று பள்ளி கட்டுவரைக்கும் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலே சுமாராக 7 மாதங்கள் தங்குகின்றார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து சென்ற முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையே நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். முஹாஜிர்களை பொறுத்த வகையிலே சொத்து செல்வத்தோடு நிம்மதியோடு அழகாக வாழ்ந்தவர்கள். ஆனால் ஹிஜ்ரத் பயணத்துக்காக அத்தனையும், இஸ்லாத்துக்காக அத்தனை அப்படியே விட்டுவிட்டு வெறும் கையோடு அப்படியே மதீனாவுக்கு சென்றவர்கள் தான் முஹாஜிர்கள். அன்சாரிகளை பொறுத்த வகையில் நல்ல வளங்கள், நல்ல வசதி வாய்ப்புகள், விவசாய நிலங்களை கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். உங்களிலே அதிகமாக செல்வம் உள்ளவர்கள், அதிலே அரைவாசியை நீங்கள் இந்த முஹாஜிர்களுக்கு கொடுக்க வேண்டும். தொழில்துறவுகளே, நீங்கள் இவர்களை ஒருவரை பார்ட்னராக, அவரை ஒரு கூட்டாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை சிலரை சிலரோடு இணைத்து வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி இணைத்ததுக்கு பின்னால் அவர்களுக்கிலே பரஸ்பரம் அப்படியே வளர்கிறது. ஹிஜ்ரத் சென்ற சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களுடைய பணத்தை எங்களுக்கு நேரடியாக நீங்கள் தர தேவையில்லை, வியாபாரம் பண்ணக்கூடிய பிரதானமான சந்தை எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோம். மற்றவருடைய உழைப்பிலே எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை, இயமாக வேர்வை சிந்து உழைக்கப் போகிறோம் என்று ஹிஜ்ரத் சென்ற அந்த சஹாபாக்களுக்கு எடுக்க முடியும் அனுமதி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உடல் உழைப்பிலே வாழ விருப்பம் இல்லாதவர்கள், இந்த பண்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் அன்சாரிகள் முஹாஜிர் உறவு. எவ்வளவு பெரிய உறவு, எவ்வளவு பெரிய மனித நேயம். இந்த மனித நேயம் இன்று வளர்க்கப்பட வேண்டும், இந்த ஒற்றுமை இன்று வளர்க்கப்பட வேண்டும். ஒற்றுமை இல்லாது போனால் சமூகத்திலே நாம் தோற்று போவோம். பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தினால் எதையும் சாதிக்க முடியாது ஒற்றுமையில் என்றால். சிறு குறைகள் கூட காவிரிகளுக்கு பெரிய குறைகளாக எடுத்து காட்டப்படும், அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே எந்த கடமை எடுத்துக்கொண்டாலும் ஒற்றுமையின் வெளிப்பாட்டை அந்த கடமையிலே நாம் பார்க்கலாம். தொழுகை எடுத்து பாருங்கள், தொழுகை எவ்வளவு பெரிய ஒற்றுமையின் வெளிப்பாடு. ஒரு இமாமுக்கு கீழால் நாம் எல்லோரும் அழகாக சொல்கிறோம். மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹராமை எடுத்து பாருங்கள், ஒரு இகாமத் 25-30 லட்சம் மக்களை ஒரே இடத்திலே ஒன்று சேர்க்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! படித்தவர் படிக்காதவர், வெள்ளையர் கருப்பர், அரபி அஜமி, எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்திலே ஒன்று சேர்கின்றார்கள் அல்லாஹுக்காக. எவ்வளவு பெரிய ஒற்றுமை! இந்த ஜும்மாவுடைய மிம்பர் மேடை எவ்வளவு பெரிய ஒற்றுமை! இந்த சந்தர்ப்பத்தில் எங்கெல்லாம் ஜும்மா பள்ளி வாயில் இருக்கின்றனோ அந்த இடத்திலே அரை மனுஷியா நம்ம ஹதீப் ஹொத்துபா செய்வார். ஹொத்துபாவுக்கு முன்னதாக பிலால் சொல்லுவார், யாரும் வாயை திறந்துவிடக் கூடாது, பேசினால் பக்கத்திலே உள்ளவரை பேச வேண்டாம் என்று சொல்லாலும் அவங்களுடைய ஜும்மா பாத்தில் யாரும் கதைக்க கூடாது என்று சொல்லித்தான் அசாவை தருவார், பயான் செய்யுமாறு. எனவே இந்த மனுஷியா, இந்த அரை மனுஷியானம் முஸ்லீம் உலகுக்கு கொடுக்க முக்கியமான செய்தியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு இனிய தலங்கள் வாழ்ந்தாலும் அதனால் செய்தியை கொடுப்பதை விடவும் இந்த ஜும்மா பிம்பர் மேடை இருக்கிறதே, இதை விட மிக பெரிய மீடியா முஸ்லீம்களுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. அந்த அளவு மிகப்பெரிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடமாக அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளை ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, எங்களுடைய அதான எடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை. வேற மதங்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட அந்த மதத்தை நினைவுபடுத்துவதற்கு அவன் ஒவ்வொரு பாசையில செல்லுவாங்க. இங்க இந்தியாவுக்கு போனா ஒரு பாசை, ஜப்பானுக்கு போனா ஒரு பாசை, பர்மாக்கு போனா இன்னொரு பாசை, பல மொழிகள்ல சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு தேடிக்கொள்ள முடியாது. ஆனா முஸ்லீம்களுடைய அதான், ஏசியன் கண்டியிலையும் ஒரே அதான் தான், அரபியன் கண்டியிலையும் ஒரே அதான் தான், எங்கு சென்றாலும் ஒரே அதான் தான். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமை எப்போதும் எங்களிடத்திலே வெளிப்படவே. ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிரதான காரணிகள் ஒன்றுதான் எங்களோட நாவு. எங்களோட நாவால தான் ஒற்றுமை, கூடுதலான ஒற்றுமைகள் சீர்குலை. குடும்பம் கலையிறதா அந்த நாவால், ஊர்ல ஒரு நிர்வாகத்தை ஒரு சுசுத்திய ஒரு கமிட்டியை செய்யலதா காரணம் அந்த நாவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவை தந்து இந்த நாவால எதை பேசணும் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூலூ கௌலன் சதீதா, நீங்க இந்த நாவால நேர்மையான விஷயத்தை பேசுங்க. நேர்மைக்கு மாற்றமாக எந்த ஒன்றும் உங்கள் நாவினால வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், நபியே மக்களோடு பேசும் போது நீங்க மிருதுவாக சொப்டாக பேசுங்க, மக்கள் உள்ளம் கவரும் வகையில பேசுங்க, மக்கள் உள்ளத்தை உடைக்கிறாருங்க, அது கடினமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு பேசுகின்ற முறையை சொல்லிக் கொடுங்க. நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பேசக்கூடியத நல்லத பேசுமாறு சொல்லிக் கொடுங்க, இந்த நாவால எதையும் பேச இயலாது. மக்களோடு நல்ல முறையில பேசுங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, பிரவுனிடத்திலே அல்லாஹ் இரண்டு நபிமார்களை அனுப்புகின்றான். அனுப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் அந்த இரண்டு நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க போய் அங்க அவரோட எப்படி தெரியுமா பேசணும், பேசக்கூடிய முறையெல்லாம் சொல்லி கொடுக்கிறான். நீ உங்களை நாவுதானே, நினைச்ச மாதிரி பேசக்கூடாது, கடுங்கோலன் தானே, அவருக்கு எப்படி பேசலாம், அவரை உள்ளத்தை எப்படி உடைக்கலாம், இஸ்லாத்துக்கு எதிரானதற்கு எப்படி கமெண்ட் பண்ணலாம், எப்படியும் எழுதலாம் என்று நிலைப்பாட்ட ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. அல்லாஹ் அந்த இரண்டு நபிமார்களையும் பிரவுனிடத்திலே அனுப்பி சொல்லிக் கொடுக்கிற விடை என்ன தெரியுமா? இது நீங்க ரெண்டு பேரும் பிரவுன்ட்ட போங்க, அவன் ஹக்கு பாத்தில் நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான், நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட போங்க, போய் நீங்க ரெண்டு பேரும் அவனோட பேசுங்க, கௌலன்லையினா சொத்தாக மெதுவாக பேசுங்க, கடுங்கோலம் தானே, அவன் உள்ளத்தை உடைக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் நீங்க இருக்க கூடாது. நீங்க சொப்டா பேசினா, நீங்க மிருதுவா பேசினா என்ன தெரியுமா நடக்கும்? லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா, அவன் படிப்பினை பெறுவான். முஸ்லீம்களை நாவால நேர்மைதான் வரும், முஸ்லீம்களுடைய வாயால நல்லதுதான் வரும் என்ற ஒரு படிப்பினை அவனுக்கு இருக்கும். அல்லது அல்லது அவன் அல்லாஹுவை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, தருக்கம் புரிய வாராங்களே, விவாதம் பண்ண வாராங்களே, அவங்களோடு எப்படி நடக்கணும் என்பதை அப்புறம் சொல்லி காட்டு.
وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا.
உங்கள யார் அறிவீனர்கள் உங்களோட தருக்கிக்க வந்தா சலாத்த சொல்லி ஒதுங்கிடுங்க. நீங்க தருக்கம் பண்ணி வெள்ளீங்களா? நிறைய பேர் தருக்கம் விவாதம் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க அல்ல. தன்னுடைய இயக்கத்தை வளர்க்க, தனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க, தான் உலகத்திலே பேமஸ் ஆகுவதற்காக நிறைய விவாதங்கள் இன்றி அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலும் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு குறைவு இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. எனவே கண்ணியமானவர்களே, அப்படி யாராவது வந்தா நீங்க அவங்களோட பேசி நேரத்தை வீணடிக்காம சலாம் சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. குர்ஆன் சொல்லித்தார புத்திமதி. இந்த நாவால உண்மையைத்தான் பேசணும், போய் பேசினா எங்களை ஒட்டுமசி இருக்கொலை. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களே இருங்கள். வியாபாரத்தில் உண்மையாளர் இருங்க, வீட்டில் உண்மையாளர் இருங்க, பள்ளிக்கு வந்தால் உண்மையாளர் இருங்க, பொய்யர்களோடு நீங்க இருக்க வேணாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பல நபிமாருடைய வரலாறுகளை பேசுகிறான். அவங்க உண்மையாராக இருந்தார்கள், சொல்லிலும் செயலிலும் உண்மையாராக இருந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான்,
இன்னஹு கான சாதிகல் வஅத்,
வாக்குறுதியில உண்மையாராக அவர் இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறான். ஹலரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிற போது,
இன்னஹு கான சித்தீகன் நபியா,
அவர் மிகப்பெரும் உண்மை பேசக்கூடிய ஒரு நபியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது,
வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம்,
நாங்கள் இப்ராஹிமை அழைத்தோம், தன்னுடைய மகனை குர்பான் செய்வதற்கு முன்னுக்கு வந்த சமயத்திலே நாங்கள் அழைத்து சொன்னோம்,
கது சத்தக்கர் ருயா,
எங்கட கணவன் நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க சொல் வீரர் அல்ல, நீங்கள் செயல் வீரர். நிறைய பேர் வாயால சொல்லுவாங்க ஆனா செயல்ல இல்ல. இத்தனை நாளைக்கு இந்த செக் மாறும், இத்தனை நாள பணம் உங்களோட கைக்கு வந்து சேரும் வாயால சொல்லுவாங்க, ஆனா அது நடக்காது. அப்படி இருக்க கூடாது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான்,
கது சத்தக்கர் ருயா,
எங்கட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க செயல் வீரர். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க எப்போதும் எல்லா துறையிலையும் உண்மையை வெளிப்படுத்தும், நாவால மாத்திரமல்ல செயலையும் உண்மை வெளிப்படவும். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மிஸ்ர் நாட்டு மன்னனுடைய மனைவி சொல்கின்ற விடயத்தை அல்லாஹ்
சொல்கிறான்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உண்மையான நபியாக இருந்தார். பாவம் செய்யக்கூடிய கஷ்டம் வந்தாலும் பாவம் செய்யல, உண்மையை பேசினார். உண்மை பேசிய ஒரே காரணத்துக்காக வேண்டி சிறையிலே வாழ்ந்தார். ஒரு பாவத்தை விட்டு விலகிக் கொண்ட சில காரணங்களுக்காக வேண்டியும் உண்மை பேசிய சில காரணங்களுக்காக வேண்டிய சிறையிலே வாழ்ந்தார். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் இந்த நாவை தந்திருக்கிறான். இந்த நாவால உண்மையைத்தான் பேசணும். இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், நிறைய பொய்யர்கள் சமூகத்தில் இருக்கிறான். குடும்பம் கலைக்கும் பொய்யர்கள் இருக்கிறான். இங்க ஒன்று இங்க இல்லாத ஒன்று இங்க வந்து செல்றது, இங்க இல்லாத ஒன்று அங்க போய் செல்லி அந்த குடும்பத்தை கலைக்கிற. இன்னும் சில வியாபார பொய்யர்கள் வியாபாரத்தில் போய் செல்றது, உங்களுக்கு இன்ன வேலை, அவங்களுக்கு இன்ன வேலை, நேற்று வந்த பொருள், இது மார்க்கெட்ல இவ்வளவு வேலை போய் செல்விக்கு. இன்னும் சில மக்களை சமூகத்தில் பார்க்கிறோம், கொடை பொய்யர்கள் செய்யறது 1000-2000 வேலை ஆனா லட்சக்கணக்கில் செஞ்ச மாதிரி கதைப்பார். இன்னும் சில சமூகத்தில் பார்க்கிறோம், அரசியல் பொய்யர்கள் அரசியலுக்கு வந்து பொய் வாக்குறுதி கொடுக்கிறது, இன்ன செஞ்சு தருவேன், கரண்ட் எடுத்து தருவேன், ரோட்டு செஞ்சு தருவேன், எவ்வளவு சொல்லுவாரு ஆனா ஒண்ணுமே நடக்காது. அரசியல் பொய்யர்களும் சமூகத்தில் இருக்கிறான்.
அதே போன்று சமூகத்தில் இன்னும் நிறைய பொய்யர்கள் இருக்கிறார், கேலி பொய்யர். எல்லாரையும் சிரிக்க வைப்பதற்காக ஒரே இந்த நாவால பொய்ய சொல்ற கண்ணியமானவர்களை, இப்படியான விடயங்கள் எங்களை என்ன செய்யும் தெரியுமா? எங்களை ஒற்றுமையை சீர்குலை. இன்னும் சில மனிதர்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், பணம் கிடைச்சிக்கா அவங்களுக்கு என்ன பேசுறது அவங்களுக்கே விளங்காது. எனவே கண்ணியமானவர்களே, பணம் இருக்குதே, பணம் எங்களை பல கோணத்தில் மாற்றக்கூடிய. எனவே எங்களை நாவால வரக்கூடிய வார்த்தை நேர்மையான வார்த்தையா இருக்கும். பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணத்தை நாங்க இன்னொருத்த வாங்கினா நாங்க ஏழை, பணத்தை நாங்க இன்னொருத்தருக்கு கொடுத்தா நாங்க கொடையாளி, பணத்தை நாங்க கொடுக்காம பதுக்கி பதுக்கி வச்சா நாங்க கஞ்சன், பணத்தின் மீது அதிகமாக நாங்க ஆசை வச்சா நாங்க பேராசை பிடித்தவன். எனவே பணம் இருக்குதே, பணம் பல கோணத்துல மனிதனை மாற்றக்கூடியது. எனவே பணத்தை கண்டு நாவால வரக்கூடிய வார்த்தைகளை மாத்திடாதீங்க. இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், இன்னொரு நாளைக்கு யாருக்கே போய் சேர்ந்துடும். அதனால கண்ணியமானவர்கள், எங்களை வாயால வரக்கூடிய வார்த்தைகள் நேர்மையான வார்த்தையா இருக்கும். இந்த நாவினால யாருடைய உள்ளத்தை உடைக்க கூடாது. ஏழைகளுக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது. குழந்தை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தையுடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது. அநாதைகளுக்கு முன்னால் எங்களுடைய பெற்றோரை பற்றி பேசக்கூடாது. நிம்மதியை இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது. நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. சிறை கைதிக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பேசக்கூடிய முறையை தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அந்த முறையை தான் பேசணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாப்பா உமாவோட தாய் சகப்போட எப்படி பேசணும் என்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட நீங்க சொல்ல வேண்டாம். அவங்க நீங்க விரட்டவும் வேணாம். அவங்களோட நீங்க சங்கையாக பேசுங்க என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாவால எப்போதும் நேர்மையத்தான் பேசணும். இந்த நேர்மைக்கு மாற்றம் அந்த நாவால வெளிவந்தா சமூகம் பிரியும், ஒற்றுமை சீர்குலை. கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாவு கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். ஆனா 50-60 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் நரகளே தள்ளக்கூடிய. எனவே கவனமாக அந்த நாக்கை பார்த்துக் கொள்ளுங்க, நாவை பார்த்துக் கொள்ளுங்க. அதற்கு நாயம் சொல்லல்லாஹோ அலைவசன சஹாபாக்களை பார்த்து நாக்க பிடிச்சு சொன்னாங்க, அதிகமான மக்களை முகங்குப்பு நரகத்தை தள்ளக்கூடிய உறுப்பு தான் நாக்குன்னு சொன்னாங்க. உள்ளத்துல படுகின்ற எல்லாத்தையும் சில சபைகளில் பேசிடாதீங்க. உள்ளத்துல நிறைய விஷயம் தோன்றும், எல்லாத்தையும் பேசினால் சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எங்களுடைய வார்த்தை எல்லோரும் புரியக்கூடிய வகையில நாம பேசணும். வரக்கூடிய உள்ளத்துல உழக்கூடிய எல்லாத்தையும் பேசிவிடக் கூடாது. உள்ளத்தில் எழக்கூடிய நல்லதை புரட்சி பேசணும், அப்பதான் சமூகம் பிரியும். நாம பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை கலைக்கிற வார்த்தையாக, ஒரு ஊரை பிரிக்கிற வார்த்தையாக, ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஊர்ல பிரச்சனையா காரணம் நாவுதான். ஒரு குடும்பம் கலைகிறதா, ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம் கலைகிறதா, காரணம் இந்த நாவுதான். எனவே இந்த நாவை பாதுகாத்தா எங்கட அமல் இபாதத்தை பாதுகாக்கலாம், எங்கட ஒற்றுமையை பாதுகாக்கலாம், எங்கட அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஷ்டவாளி ஓட்டாண்டி நாளை மறுமையில யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணத்தை சொன்னார்கள். நாளைய மறுமையில ஒரு மனிதன் நிறைய தொழுகையோடு வருவான், நிறைய நோம்போடு வருவான், நிறைய ஜகாத்தோடு வருவான். ஆனால் ஒரு பக்கம் நன்மைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அணியப்பட்டிய முறைப்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், அது சத்தமாகாதா, யா அல்லாஹ் இவன் என்ன ஏசினான், எனக்கும் ஒரு நீலத்தை பெற்றுத்தா என்று நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் நீதம் கேட்டு வந்திருப்பான். நீதமுள்ள ரப்பு, அநியாயம் செய்யாத ரப்பு என்ன செய்வான்? நன்மையோடு வந்த அந்த மனிதனுடைய நன்மை அப்படியே எடுத்து வரி கொடுக்கப்படும். இன்னும் ஒரு மனிதர் வந்து சிறுவார், என்னை விட்டு கட்டினான், சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ விடாமல் தலை குனிந்து வாழ வைத்தான் யா அல்லா, ஊரிலே எத்தனையோ என்னுடைய குடும்பங்களை கலைத்தான் யா அல்லா, எனக்கும் ஒரு நீதத்தை பெற்றுத்தான் அல்லாஹ்விடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய இன்னும் கொஞ்சம் நன்மை எடுத்து அப்படியே அவனுக்கு கொடுப்பான். கொடுத்ததுக்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் வந்து சிறுவார்,
யா அல்லாஹ் என்னுடைய பணத்தை சாப்பிட்டு இருக்கிறான், ஜகாத் கொடுத்தது உண்மை, ஆனா ஏன் உரிமையில இவர் கையடித்தார் யா அல்லாஹ், ஏன் உரிமை இவர் எடுத்திருக்கிறார் யா அல்லாஹ், எனக்கும் ஒரு நீதத்தை பெற்று தான் எல்லாருக்கும் கேட்கிறபோது அல்லாஹ் செய்வான், உன்னுடைய நன்மை எல்லாம் சா என்று அநியாயம் விளைக்கப்பட்டவர் இருக்கிறார் உன் மூலமாக அவருக்கு நீதம் செலுத்த வேண்டுமே, நான் நீதியான ரப் அல்லவா என்று அந்த அடியாருடைய நன்மைகளையும் எடுத்து அல்லாஹ் இவரை கொடுப்பான். கொடுத்ததுக்கு பின்னால் இவருடைய நன்மை அப்படியே முடிந்துவிடும், ஆனால் இவரை பற்றிய முறைப்பாடுகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு மனிதன் வந்துருவார், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் யா அல்லாஹ், இவனுக்கு அதிகாரம் இருந்தது, பலம் இருந்தது, பணம் இருந்தது, அதை வைத்து என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் யா அல்லாஹ், எனக்கு முதல் நீதம் செலுத்தி என்று எல்லாவற்றையும் கேட்கின்ற போது நீதமான ரப் அல்லவா, அவருக்கும் நீதம் செலுத்த வேண்டுமே, கொடுப்பதற்கு நன்மை ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் நீதியானவன் அல்லவா, உன்னுடைய பாவத்தை அப்படியே சா என்று அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பாவங்களை எடுத்து நன்மையோடு வந்த அந்த மனிதனுக்கு இவருடைய பாவங்கள் கொடுக்கப்படும். இன்னும் ஒரு வழிதவன் சொல்வார், என்னை அடித்தான், எனக்கு மீதம் செலுத்தி உன்னுடைய பாவத்தையும் தாயின்றேன், அல்லாஹ் அந்த நன்மையோடு வந்த மனிதனுக்கு இன்னும் பாவம் அதிகமாக கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் இறுதியிலே நரகத்திலே வீசப்படுவான் என்று ஹஜரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாவு பயங்கரமான உறுப்பு, செஞ்ச அமல்கள் எல்லாம் வீணாக்கிடும், முழுக்க முழுக்க நாங்கள் செய்யக்கூடிய அமல் நாளைய மறுமையில் எங்களுடைய மீதான இருக்க வேண்டும். நாங்க வாயால நினைச்ச மாதிரி பேசிட்டா செஞ்ச அமல்கள் எல்லாம் நாளைய மறுமையில இன்னொருத்தர் மீதானுக்கு போயிடும். புத்திசாலித்தனம் அதிகமாக அமல் செய்வது புத்திசாலித்தனம், ஆனால் அதை விட புத்திசாலித்தனம் எதண்டா செய்யக்கூடிய அமல்களை பாதுகாத்து நாளைய மறுமையில முழுக்க முழுக்க எங்கட மீதானுக்கான நன்மை வரணும். அதே கண்ணியமானவர்களே, இந்த நாவால நல்லதை பேசுவோம், இந்த நாவால அருவறுப்பான விஷயங்களை பேசாதிருப்போம், ஒற்றுமை வளரும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த நாவால எப்படி நாங்கள் நேர்மையை பேசினோமோ இந்த நாவால ரகசியங்கள் பேசுகின்ற முறையையும் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்லித்தரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா தனாஜைதும், நீங்க ரகசியம் பேச நாடினா, உங்களுக்கு ரகசியம் பேசணும் என்ற ஆசை இருந்தா, என்னென்ன விஷயத்தில் தெரியுமா நீங்க ரகசியம் பேசணும், பாவமான காரியங்கள்ல இறைவனுக்கு மாறு செய்கின்ற விடயங்கள்ல ரசூலுக்கு மாறு செய்கின்ற விடயங்கள்ல ரகசியம் பேசவானாம், அது ரகசியம் அல்ல, அது பாவம். நன்மையான விஷயங்கள்ல ஏராளமாக ரகசியம் பேசுங்க, அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயங்கள் நிறைய ராசியம் பேசுங்க, இந்த ராசியத்துக்கு நன்மை கிடைக்கும். ஊரை பிரிக்கிற விஷயங்களை ராசியம் பேசவானா, குடும்பங்களை கலைக்கிற விஷயங்களை ராசியம் பேசவானா, பரிசுத்த அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தார புத்திமதி. எனவே கண்ணியமானவர்களே, எதை பேசணும் என்பதையும் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லித்தர, மற்றவங்களோட குறைய பேசக்கூடாது, மற்றவங்களோட குறைய துருவி துருவி ஆராயவானா, சிக்ருட்டு வேலை நீங்க பார்க்கவானாம், அது அல்லாட வேலை, உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ்வுக்கும் உங்களை சிலர் சிலருடைய குறைகளை பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், அப்படி புறம் பேசினால் அல்லாஹ் சார தண்டனையும் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மற்றவங்களோட குறைய பேசிட்டா உங்களுடைய ஒரு சகோதரனுடைய இறைச்சியை தின்பதற்கு சமன், அதை நீங்கள் வெறுப்பீர்கள். கண்ணியமானவர்களே, என்ன நாங்க பார்க்கிறோம், கோழி இறக்கி தின்றவங்க சமூகத்தில் இருக்கிறோம், தினமும் கோழி இறக்கி தின்றவன், வாரத்துல ஒரு நாள் மாத்தறக்கி தின்றவங்க இருக்கிறான், அதே போன்ற ஆடை இறைச்சிகள் தின்றவர் இருக்கிறாங்க, ஆனா புறம் பேசக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் குர்ஆன் சொல்லுறவங்க. எனவே புறம் இந்த நாவால பேச வேண்டாம், இப்படி பேசித்தா நாளைய மறுமையில நாங்க செஞ்ச நன்மை எல்லாம் இன்னொத்தர மீதான இருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் அந்த நன்மைகளை நாளைய மறுமையில் இன்னொத்தர மீதான கொடுப்பான். எனவே இந்த நாவால நல்ல விஷயத்தை பேசுவோம், ஊர எங்களோட ஒற்றுமையை கெடுக்கின்ற விடயங்களை அந்த நாவால பேசாத இருப்போம். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது விடயம் இந்த நாவால ஒற்றுமை சீர்குலை, இரண்டாவது ஒற்றுமை சீர்குலைற விடயம் பொறாம், பொறாமை இருக்குதே கண்ணியமானவர்களே, எங்களை உள்ளத்துல வந்துட்டா
அது சாதாரணமான ஒரு நோய் அல்ல. பொறாமை எல்லா நோய்க்கும் தலையாய தலை நோய். பொறாம வந்துட்டா சாதாரணமான ஒரு நோய் அல்ல. பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனுக்கு இரவில் தூக்கமும் கூட போகாது. அவர தூக்கத்தை கூட அல்லாஹ் எடுத்து விட்டார். மற்றவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு இவருக்கு தூக்கம் இல்லை. மற்றவங்க முன்னோரத்தை பத்தி யோசினே, மற்றவங்க ஒரு கமிட்டியை ஒரு அமைப்பை அலாம் செஞ்சுட்டு போறாங்க, அதை பத்தி யோசினே. கண்ணியமானவர்களே, பொறாம இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய நன்மையெல்லாம் எரிச்சிடும். விறகுல நெருப்புல கொண்டு விறக போட்டா எப்படி சாம்பலாக எட்டாது இல்லாம ஆக்குமோ, நாங்க போட்டது பலவையா சம்பா எதுன்னு தேடையாது, அடையாளம் தேடையாவது சாம்பலா. அத போல வருஷ கணக்குல செஞ்ச நன்மையெல்லாம் எட்ராஸ் இல்லாம எந்த முகவரியும் இல்லாம போய் நவுது பில்லா அல்லாஹ் பாதுகா. அல்லாட்ட சகஜத்துல தொழுதுட்டு துவா கேளுங்க, கெஞ்சுங்க. நாங்க செய்யக்கூடிய அமல் முழுக்க முழுக்க நாளைய மறுமையில் எங்கட மீதான இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை வீணா போயிடும். அஞ்சு வகையான உலகம் இருக்குது கண்ணியமானவர்களே. ஆலமுல் அருவா, ரூவுடைய உலகத்தில் இருந்தோம். ஆலமு அர்ஹாம், தாயுடைய வயசுல 7-8-9 மாதம் இருந்தோம். அதற்கு பின்னால் ஆலமு துன்யா, மூணாவது உலகம். துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 4வது உலகம் ஆலமுல் பர்த, கபருடைய உலகம். அதுக்கு அடுத்ததாக ஆலமுல் ஆஹிரா, மறுமையுடைய உலகம். அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி தான் நிரந்தர தோல்வி. எனவே அங்குள்ள வெற்றிக்குத்தான் மூணாவது உலகம் ஆலமு துன்யாவை பயன்படுத்தும். எனவே ஆலமு துன்யாவுல செஞ்ச நன்மை எல்லாம் இன்னொருத்தருக்கு செஞ்சிருந்தா நாளைய ஆலமுல் ஆஹிரால நிம்மதி கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்வோம். அப்படி வாழ்ந்தா நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு தார சிறப்பு சொல்லி காட்டுறான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாடுவோம். அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அல்லாஹ் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தால் நாளைய மறுமையில நாங்க நபிமாரோடு இருப்போம். சுபஹானல்லாஹ். உண்மையார் இருப்போம். வாழ்த்துக்கு யுத்தம் செய்த சுஹதாக்களோடு இருப்போம். சாலிஹான நல்ல மக்களோடு இருப்போம். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகிறான், இதை விட வேற அழகான நட்பு வேற என்ன வேணும்? அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழுங்க, அதுதான் உண்மையான நட்புன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாளைய மறுமையில சுஹதாக்கள் இருக்கலாம். சுஹதாக்களுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? ரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் அழிச்சிடுவான். நபிமார்களுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நபிமார்கள் இருக்கலாம். சுபஹானல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்து வரத்து கௌரவங்களுக்காக வேண்டி வாழ வேண்டாம். பணம் ஆரம்பத்துல சொன்னது போல பணத்துக்காக வேண்டி வாழ வேண்டாம். ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி வாழ வேண்டாம். கௌரவத்துக்காக வேண்டி வாழ வேண்டாம். வாழுவோம் அல்லாஹ்வுக்காக, எதையும் இழப்போம் அல்லாஹ்வுக்காக. கண்ணியமானவர்களே, எனவே இரண்டாவது எங்கள ஒற்றுமை சீர்குலையதா? பொறாமை என்பதால பொறாமை இருந்தா எங்க ஒற்றுமை சீர்குலை. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, தேர்தல் காலம் வருகின்ற போது எங்கட ஒற்றுமை சீர்குலை. பலர் பல கட்சி கூட பல கட்சிக்காரர்கள் ஓட்டு கேட்டு வருவார். பலரும் பல அமைப்புல உள்ளவங்க இருப்பீங்க. ஆனா எங்கட ஒற்றுமை, அதாவது ஒற்றுமை சீர்குலைந்து விடக்கூடாது. 5-10 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும் போவோம். ஆனால் எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்துட்டா அல்லாஹ் அருள் எங்களுக்கு வராம போய். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு முஸ்லீம்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய அமலை அல்லாஹ் வானலோகத்துக்கு கொண்டு செல்லமா. ரெண்டு பேரும் உறவாங்க வரைக்கும், சமரசம் செய்து கொள்ளும் வரைக்கும் அப்படியே அவங்க அமலை விடுங்க. அந்த அமலை என்கிட்ட கொண்டு வாராவனாம் என்று சொல்லி அல்லாஹ் மலக்குமாறு கட்டளையிடுகிறான். ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழன் எங்களுடைய அமல் அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற நாள். யாரெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு உறவாகமாக பகிர்ச்சி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட அமல் அல்லாட்ட போகாது. எனவே அப்படி பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமரசம் செஞ்சு கொள்ளுங்க, ஒற்றுமையாய் கொள்ளுங்க. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு கொலையை செய்திருக்கு சமன். ஒரு கொலையை செய்ததற்கு சமன். எனவே ஒரு மனிதர் 2 வருடம் இன்னொரு மனிதர் கோபித்துக் கொண்டிருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். உதாரணமாக 1000 பேருள் ஒரு சபையிலே ஒரு மனிதர் தான் கோபித்துக் கொண்டிருக்கிறார். 2 வருடம் எல்லோரும் சேர்ந்து மழை வேண்டும் மழை வேண்டும் என்று யாழ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, எங்களுடைய சோதனைகளை போக்கி நாங்கள் அல்லாட்ட துவா கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த துவாவை எப்படி கபூல் செய்வார்? எங்களுக்குள்ள ஒரு கொலையாளி இருக்கிறாரே. எனவே கண்ணியமானவர்களே, வரத்து கௌரவங்களுக்காக வேண்டி கோபித்துக் கொண்டு யாரும் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் உறவாகி கொள்ளும் சைத்தான் இருக்கிறானே, இந்த துன்யாவை பெருசா காட்டுவான், சுவருக்கு சிறு இன்பத்தை சைத்தான் மறைச்சிடுவான், துன்யாவை 99 காட்டுவான் பெருசாக்கி, ஒன்று உள்ள பணத்துக்கு ஒன்று உள்ள பலத்துக்கு நீ அவனை போய் சலான் சொல்லணுமான்னு சொல்லி சைத்தான் காட்டுவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றது அல்லாஹ்வுக்காக. இன்னைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, உலகத்துக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறாங்க, மறுமைக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிற மக்கள் குறைவு, படை பிணங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறாங்க, படை தரப்புக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கின்ற மக்கள் குறைவு, பத்திரிகைகளை பேப்பர்களை கற்பை நாடகங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க, படை சிறப்புடைய குர்ஆன் அந்த பார்த்து கண்ணீர் வடிக்கிற மக்கள் குறைவு, நாளை மறுமையில் இடம்பெறக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது, எவ்வளவு வேதனைகள் பாவிகளுக்கு, அதை நினைத்து கண்ணீர் வடிக்காமல் இந்த டிவியில போற நாடகங்கள் டிராமாக்களை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். எதற்கு கண்ணீர் வடிக்கணும்? எதற்கு நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, எந்த அளவு என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எப்ப செய்யுமா வரும்? வானம் பூமியில் இருந்து தண்ணி எப்ப செய்யுமா வரும்? எங்களோட உள்ளம் சுத்தமாகணும். அழகா கிதாபுகள் எழுதுவாங்க, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய கண்ணால வரக்கூடிய கண்ணீர் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உள்ளம் சுத்தமானா எங்களுடைய அப்படியே எங்களோட பாவம் எல்லாம் அல்லாஹ் கழுவிடுவான். கண்ணீரால எங்களோட உள்ளம் சுத்தமான பாவம் எல்லாம் அப்படியே நீங்கிடும். அதுக்கடுத்து உள்ளம் சுத்தமானா தான் உடம்ப சுத்தப்படுத்த அல்லாஹ் வான பூமியின் தண்ணியை தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் சுத்தமான மதுரமான தண்ணீராக இருக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான், இந்த தண்ணீரை உப்பு நீராச்சிட்டா உங்களால என்ன செய்யலும்? அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்லுகிறான், இறக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் அளவா தான் இறக்கிறான். அளவு கடந்து இறக்கினா எங்கட பூமி தாங்காது, எங்கட பில்டிங் தாங்காது. அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்லுகிறான், குல் அரைது மின் அஸ்பஹமாவுக்கும் கௌரா இறக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் பூமியில ஒரு அளவு வரைக்கும் தான் வச்சிருக்கிறான். அது பூமியில ஆழத்துக்கு போறது இல்லை. நாங்க நாளின் தோண்டினா, நாங்க கிணறு தோண்டினா, ஊறக்கூடிய அமைப்புல தான் தண்ணி அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதருடைய பாவங்கள் கூடினா அது அப்படியே கீழே போயிடும். கண்ணியமானவர்களே, ஒரு சமுதாயத்துக்கு அல்லா இறக்கினான், மழை இருட்டு வந்துச்சு, மழை தான் பெய்யும் நினைச்சாங்க, ஆனா அல்லாஹ் இறக்கினான் நெருப்பு மலையை செஞ்ச பாவத்தால. அவர்களுக்கு மலையைத்தான் இறக்கினோம். அது என்ன மலை தெரியுமா? அசாபுடைய மலை. இங்க இருந்து எது போகுமோ அதுதான் மேலே இருந்து வரும். கண்ணியமானவர்களே, நாங்க ஹலாலா உழைச்சா எங்கட பிள்ளைகள் ஹலாலா உருவாங்க, நல்ல பிள்ளைகள் உருவாங்க, நல்ல வார்த்தை தான் வாயால வரும். நாங்க கெட்ட விஷயத்த வாயால பேசினா எங்கட பிள்ளையும் கெட்ட விஷயத்தான் பேசும். அதனாலதான் சைக்காலஜி சொல்லுவாங்க, எந்த சின்ன பிள்ளையும் கெட்ட விஷயம் பேசாது, கேட்ட விஷயத்தை பேசக்கூடியவர். வீட்டுல எதை பேசி எந்த எதை பேசுறாங்களோ வாப்பாவும்மா, அதை கேட்டுதான் பிள்ளை பேசுது. பிள்ளை கெட்ட விஷயம் பேசல, பிள்ளை கேட்ட விஷயத்த வாயால பேசுது. எனவே அன்பான அல்லாஹும் நல்லடியார்களே, எங்களோட ஒற்றுமை சீர்குலையத்துக்கு பிரதான காரணங்கள் ஒன்று தேர்தல் காலம் வருகின்ற போது ஒற்றுமை சீர்குலை. அடுத்த கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய சில காரணங்கள் இருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு நிர்வாகம், ஒரு கமிட்டி, அழகா ஒரு அமைப்பு எடுத்துட்டு போறாங்களா, அதற்கு எங்களால ஏன்ற பங்களிப்பு நாம செய்யும். கால நேரங்களை கொடுக்கணும், ஆலோசனைகளை கொடுக்கணும், எங்களால பணம் இருந்தா அதை கொடுத்து உதவணும், அப்படி இல்லைன்றாங்க கால நேரங்களை கொடுக்கணும், அப்படியும் இல்லைண்டா அல்லாவிடத்தில் அவங்களை பற்றி நாங்க இவங்களுக்கு தைரியத்தை கூடியா அல்லா, நாங்க செய்யக்கூடிய வேலைகளை இவங்க செய்யறாங்கயா அல்லா என்று சொல்லி அல்லாவிடத்தில் அவங்களுக்கு அவனை பிரார்த்திப்போம்.
கண்ணியமானவர்களே, எனவே எப்போது நாங்கள் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய மக்களாக இருப்போம். ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒற்றுமையை வளர்க்கின்ற நல்ல கூட்டத்திலே என்னையும் உங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நன்மக்களாக எம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், கடை சந்தர்ப்பத்திலே கலிமாவை எம் அனைவருக்கும் தடுமாற்றம் இல்லாமல் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. آمين آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين.
قل للكون وقل
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم.
كم فيك سرورا وسلاما وطمئنا.